السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء محمد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக பல சிரமங்களை கூட இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு இஃப்தாரின் நேரம் இருந்தே இங்கே வந்தமர்ந்திருக்கிற எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் அவனது அருள் மழை என புழிகிற புனிதமிகு ரமதானின் ஒரு அருமையான இரவிலே இஸ்லாமிய தமிழ் சமூகம் ஒன்று கூடியிருக்கிற இந்த சிறப்பான சபையிலே உங்களையெல்லாம் சந்திக்கிற நல்லதோர் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் வழங்கியிருக்கிறான். இந்த சிறப்பிற்குரிய சந்தர்ப்பத்தில் மாற்றத்தை நோக்கிய நமது ரமதான் என்கிற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தரப்பட்ட நோக்கம் உங்களுக்கு தெரியும். இந்த தலைப்பின் கீழ் என்ன நாங்கள் பேசப்போகிறோம் என்பதும் உங்களுக்கு புரியும். இது ஒன்றும் புதியான ஒரு தகவல் இங்கே உங்களுக்கு யாரும் சொல்லிவிட முடியாது. காரணம், இந்த ரமதானும் இந்த நோன்பும் இந்த இரவும் இந்த இரவு நிகழ்ச்சியும் நமக்கு ஒன்றும் புதிதல்ல. இங்கே நினைவு தெரிந்து ஒரு 50 வயதை தொட்ட ஒரு பெரியவர் இங்கே இருந்தால் அவர் சுய அறிவு விளங்கி சுமார் 35 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்விலே ரமதானை பார்த்து விட்டார். இங்கே 30 வயது பூர்த்தியாகிய ஒரு வாலிபன் அமர்ந்திருந்தால் குறைந்தபட்சம் 15 ஆண்டு கால ரமதானை அவர் தன்னுடைய வாழ்விலே பார்த்து விட்டார். பெரும்பாலும் வெளிநாட்டிற்கு வேலைக்காக வந்திருக்கிற நாம் ஒரு 25 வயதை அல்லது 30 வயதை தாண்டியவர்களாகத்தான் பெரும்பாலும் இங்கே இருப்போம். ஆக நமக்கெல்லாம் ரமதான் என்றால் என்னவென்று தெரியும். ரமதானுடைய நோன்பின் சட்டங்கள் பல புரியும். ரமதானுடைய நோக்கமாக இறைவன் வகுத்து வைத்திருக்கிற லட்சியம் என்னவென்பதும் நமக்கு தெரியும். ஆனாலும் இத்தனை ஆண்டுகள் ரமதான் நம்மை கடந்து போயும், இத்தனை ஆண்டுகள் நாம் அந்த ரமதானை கடந்து வந்தும் அதே மாற்றத்தை எதிர்பார்த்து இன்றைக்கு வரைக்கும் தலைப்பு தரப்பட்டு பேச வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இங்கே ஏற்பட்டிருக்கிறது என்றால் என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? என்ன மாற்றம் இந்த சமூகத்திலே இந்த ரமதானின் மூலம் உருவாக வேண்டுமோ அந்த மாற்றம் இன்னும் உருவாகவில்லை. அதுதான் கவலைக்குரிய விஷயம். ஒரு சின்ன கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவன் 15 ஆண்டு காலம் படிக்கிறான். டக்குன்னு கேட்டாதீங்க எந்த யூனிவர்சிட்டியில 15 வருஷம் படிக்க போறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவன் 15 ஆண்டு காலம் படிக்கிறான். 15 ஆண்டுகள் அவன் படித்ததற்கு பிறகு, படித்து முடித்ததற்கு பிறகு அந்த பல்கலைக்கழகத்தின் எந்த கல்வியையுமே அவன் பெறவில்லை என்றால் அவனை ஒரு திறமையான மாணவன் என்று இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஒரு 25 ஆண்டு காலம் ஒருவர் இந்த ரியாத் மாநகரிலே வேலை பார்க்கிறார். இளம் தாடி மீசையோடு விமானம் ஏறி வந்த அவர் நரை விழுந்து திரை விழுந்து புரை விழுந்த கண்களாகும் வரைக்கும் இன்னும் இந்த ரியாதிலே இருக்கிறார். உங்களுக்கு எத்தனை வருடம் இந்த ரியாதில் அனுபவம் என்று கேட்டால், ஹசரத் எனக்கு 30 ஆண்டுகள் அனுபவம் இருக்கிறது என்று சொல்கிறார். 30 ஆண்டுகள் இந்த ரியாத் மாநகரிலே வேலை பார்த்து அரபு மொழியை அவருக்கு பேசவே தெரியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 6th exit எங்க இருக்குது, 7th exit எங்க இருக்குது என்கிற விவரமே அவருக்கு தெரியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ரியாதிலே எம்பசி எங்க இருக்கிறது என்று கேட்டால் எம்பசியா, அப்படி என்றால் என்ன என்று ஒருவர் கேட்டால், 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் இங்கே சம்பாதித்து ஒரு சொந்த வீட்டை அவர் வாங்கவில்லை, தன்னுடைய சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் பெரிதாக காசு பணத்தை அனுப்பவில்லை, தான் வரும்போது எந்த கடன் அவருக்கு சுமையாக இருந்ததோ அந்த சுமையிலிருந்தும் அவர் மீளவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அவருடைய 35 ஆண்டு கால வாழ்வு ஒரு சுகமான, ஒரு சுவையான, ஒரு இன்பமான, ஒரு ஏற்றமான, ஒரு லாபத்திற்குரிய வாழ்வாக இருந்தது என்று யாராவது ஏற்றுக்கொள்வோமா? ஏத்துக்குவோமா? ஏத்துக்க மாட்டோம். அப்படியே நம்ம தலைப்புக்கு வாங்க. 30 வருடங்கள் நான் ரமதானை கழித்து விட்டேன், 35 ஆண்டு காலம் நான் ரமதானை கழித்து விட்டேன், என்ன மாற்றம் இந்த சமுதாயத்திலே வந்தது? அதே சஹரு, அதே இஃப்தார். என்ன ஒரு மாற்றம் நம்ம வெளிநாட்டுக்கு வந்ததுனால, கஞ்சி கொட்டராக்கு பதிலா கப்சா தட்டி இங்க, அப்படித்தானா? என்ன ஒரு மாற்றத்தை நாம் இந்த ரமதானிலே பார்த்து விட்டோம். நமது ஊரிலே இருந்தால் கஞ்சியும் வடையும் நமக்கு, இங்கே வந்து இங்கே உங்களுக்கு அலமதுல்லா கஞ்சி கிடைக்கும். மஷாலா, மஷாயிகுமார்கள் அற்புதமான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு கூட. இந்த மாற்றத்தை தான் பார்க்கிறோம். அதே சஹர், அதே இஃப்தார் என்று ஒரு ரொட்டீனாக, ஒரு இயந்திரத்தனத்திற்கு ஆளாக்கப்பட்ட, ஒரு ஆட்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் நம்மிடத்திலே இருக்கிறதே தவிர, என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மாற்றம் இந்த ரமதானின் மூலம் ஏற்பட வேண்டுமோ அது இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறோம் சகோதரர்களே. ஒரு ட்ரையான ஒரு சூழலிலே இருக்கிறோம். லால்லக்கும் தத்தக்கூன், லால்லக்கும் தத்தக்கூன் என்று ரமதான் ஆரம்பிப்பதற்கு முன்பிலிருந்தே உங்களுக்கு ஜும்மாக்கள் தோறும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன தக்குவாவை நாம் பெற்றுவிட்டோம்? என்ன இறையச்சவனுடைய வாழ்விலே வந்து விட்டது? நான் இந்த ரமதானை ஆரம்பிப்பதற்கு முன்பு வரை புகைப்பிடிக்கும் பழக்கத்திலே இருந்தேன், இந்த ரமதான் எனக்கு தக்குவா வந்தது, இதோ புகைப்பழக்கத்தை விட்டுவிட்டேன் என்று ஒருவர் கை நீட்டி சொல்ல முடியுமா? ரமதான் ஆரம்பிப்பதற்கு முன்பு வரை நான் எதற்கெடுத்தாலும் ஆத்திரப்படும் சுபாவம் கொண்டிருந்தேன், கோபப்படுகிற சுபாவம் கொண்டிருந்தேன், ரமதான் வந்ததற்கு பிறகு பொறுமையின் பொக்கிஷமாக மாறினேன் என்று எவராவது கை உயர்த்தி சொல்ல முடியுமா? ரமதானுக்கு முன்பு வரை நான் அதிகமாக குரான் ஓதாமல் இருந்தேன், அல்லது குரான் ஓத தெரியாமல் இருந்தேன், இந்த ரமதான் வந்ததற்கு பிறகு இதோ நான் குரானை ஓத துவங்கிவிட்டேன், வேகமாக ஓதும் பயிற்சியை பெற்றுவிட்டேன் என்று எவராவது சொல்ல முடியுமா? என்ன மாற்றத்தை பார்த்து விட்டோம் இந்த ரமதானிலே, என்ன மாற்றத்தை பார்த்து விட்டோம் இந்த ரமதானிலே. உங்களுக்கு தெரியுமா, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரமதானுடைய மாதத்திலே நாம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள், நல்லவைகள், இவைகளை குறித்த ஒரு விளக்கத்தை தருகிற போது சொன்னார்கள், இதா கான யௌமு சௌமிக்கும், உங்களுடைய நோன்பின் தினம் வந்துவிட்டால், ஃபல் யஸும் ஸம்உக வா பஸருக வா லிஸானுக, உன்னுடைய செவிப்புலனும் உன்னுடைய பார்வைப்புலனும் உன்னுடைய நாவும் உன்னோடு நோன்பு இருக்க வேண்டும். வயிறு தான் நோன்பு இருக்குது. காலையிலிருந்து இரவு வரை டயாபெட்டிஸ் பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் சந்தோஷம், இந்த 1 மந்த் நாங்கள் கரெக்ட் ஆயிருவோம், காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் எம்டி ஸ்டொமக்கா இருக்கிறோம் என்று அப்படித்தான் கணக்கு போடுகிறோமே தவிர, எது முழுக்க முழுக்க தீன், அந்த தீனிலே கூட இன்றைக்கு துனியாவைத்தான் எதிர்பார்க்கிறோம். ஒரு ஹசரத் பேசுவதற்கு ஆரம்பிக்கிறார், பேச ஆரம்பித்த அந்த அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் வெறுமனே குரான் வசனங்களையும் ஹதீஸ்களையும் மட்டுமே சொன்னால் அந்த பயான் இன்றைக்கு மக்களால் ரசிக்கப்படுகிறதா? என்ன ஹசரத் பயான் ட்ரையா இருக்கு, கொஞ்சம் அப்படி உலக விஷயத்தெல்லாம் சேர்த்து சொல்லுங்க. எங்க பள்ளிவாசல், உலக சிந்தனைகளில் இருந்தெல்லாம் விலகி வந்து முழுக்க முழுக்க அல்லாஹ்வை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் மட்டுமே சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்திலே வந்து கூட எதை எதிர்பார்க்கிறோம்? கொஞ்சம் கத்தர் இஷுவை பத்தி பேசுங்க, கொஞ்சம் அந்த இஷுவை பத்தி பேசுங்க, கொஞ்சம் உலகமயமாக்கலை பத்தி பேசுங்க, கொஞ்சம் குளோபலைசேஷனை பத்தி பேசுங்க. எங்க வந்து உட்கார்ந்துகிட்டு எப்பா குளோபலைசேஷனை பேசுவதற்கு பத்திரிகைகள் இருக்கிறது, உலகமயமாக்கலின் விளைவுகளை பற்றி பேசுவதற்கு இணையதளங்கள் இருக்கிறது, ஆரோக்கியமான உணவு எது, ஆரோக்கியமான வாழ்க்கை எது என்பதையெல்லாம் சொல்லுவதற்கு எத்தனையோ மருத்துவ குறிப்புகள் இருக்கிறது. அட, ஒரு வாழ்வின் ஒரு வாரத்தின் ஒரு அரை மணி நேரம் நம்மால் என்ன செய்ய முடியவில்லை? முழுக்க முழுக்க மார்க்கத்தை பற்றி மாத்திரம் நம்மால் யோசிக்க முடியவில்லை. அப்படி இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை. எந்த இடத்திலே தீன் மட்டுமே பேசப்பட வேண்டுமோ, எந்த இடத்திலே தீன் மட்டுமே நினைத்து பார்க்கப்பட வேண்டுமோ, அந்த இடத்திலே கூட துனியாவை எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே இருந்தால் என்ன மாற்றம் நம்முடைய வாழ்விலே வந்துவிடும்? ஆனால் எந்த இடத்தில் துனியா மட்டுமே இருக்க வேண்டுமோ, எந்த இடத்தில் துனியா மட்டுமே இருப்பதற்கு அத்தனை அனுகூணங்களும் அத்தனை சூழ்நிலைகளும் இருக்குமோ, அந்த இடத்திலும் கொண்டு போய் தீனை வைத்தவர்கள் தான் சத்திய சஹாபாக்கள். ஒன்னும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம், ரமதானோடு தொடர்புடைய, சஹர் உணவோடு தொடர்புடைய ஒரு சட்டம், இதை இந்த நேரத்திலே குறிப்பிடுவது மிகவும் ஏற்றமானதாக இருக்கும் என்று கருதுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து சஹர் உணவு எடுக்கிறார்கள். அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வ ஸைத் இப்னு சாபித்தின் தஸஹரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சஹர் செய்கிறார்கள். ஃபலம்மா ஃபரிகா மின் ஸுஹூரிஹிமா, இருவருடைய சஹரும் முடிந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக செல்கிறார்கள், தொழுகை செய்கிறார்கள். உடனே சஹாபாக்களாகிய நாங்கள் எல்லாம் போய் இந்த செய்தி அறிவிக்கிற அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு இடத்திலே போய் கேட்டோம், கம் கான பைன ஃபராகிஹிமா மின் ஸுஹூரிஹிமா வ துஹுலிஹிமா ஃபி ஸலா. சின்ன என்கொயரி, ரெண்டு பேரும் சஹர் பண்ணிட்டு இப்ப தொழுகு போயிட்டாங்களே, இந்த சஹர் நேரத்தில் இருந்து அவர்கள் தொழுகையை ஆரம்பிக்கும் வரை இடைப்பட்ட நேரம் எவ்வளவு தூரம் இருக்கும்? இதுதான் க்வெஸ்சன். இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம்? நம்மளா இருந்தா என்ன பதில் சொல்லியிருப்போம்? நம்ம ஊர்ல நடக்கிற சஹரா தான் இந்த பதிலை சொல்ல முடியாது தானா? நம்ம வீடுகளில் நடக்கிற சஹராக இருந்தால் நிச்சயம் இந்த பதிலை சொல்ல முடியாது. ஒரு பத்து நிமிடம் அல்லது ஒரு ஐந்து நிமிடம் அல்லது ஒரு இருபது நிமிடம் அல்லது இங்கிருந்து அங்கு வரைக்கும் போய்விட்டு வந்தால் எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரம், இப்படித்தானே பதில் சொல்ல முடியும். ஆனால் அந்த இடைப்பட்ட நேரத்தை பற்றி சொல்லும் போது கூட அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சொன்னாங்க? யாருக்கா தெரியுமா பதில் என்னன்னு? ஐம்பது வசனங்கள் ஓத எடுத்தால் எவ்வளவு நேரம் வருமோ அவ்வளவு நேரம் தான் அந்த சஹர் முடிவுக்கும் அந்த தொழுகையின் துவக்கத்திற்கும் இடையில் இருந்தது. இதுதான் சஹாபாக்கு. ஒரு நேரத்தை குறிப்பிடுப்பதற்கு நம்ம என்ன சொல்லுவோங்க? ஃபைவ் மினிட்ஸ், டென் மினிட்ஸும் போ, அல்லது இங்கிருந்து அங்க வரைக்கும் குதிரையில ஒருத்தர் வேகமா போயிட்டு வந்தா எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம், இப்படித்தான் சொல்ல முடியும், சொல்ல இயலும், சொல்லுவது வழக்கம். ஆனா அந்த நேரத்தை குறிப்பிடுவதை கூட ஒரு மார்க்கமாக, வணக்கமாக, இபாதத்தாக ஆக்க வேண்டும் என்கிற உள்ளத்தையும் உணர்வையும் ஒட்டுமொத்த உம்மாவிற்கு உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அங்கே பதிவு செய்த வார்த்தை ஐம்பது வசனங்கள் ஓதினால் எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரம். இப்படி ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே வந்தால்தான் சகோதரர்களை மாற்றும். இப்படி ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே வந்தால் தான் மாற்றம். வெறுமனே நோன்பு வைத்து விட்டேன், வெறுமனே ரமதானை முடித்து விட்டேன், ரமதானிலே போய் ஒரு உம்ரா செய்து விட்டு வந்து விட்டேன், அல்லது நான் இந்த உம்ராவில் இந்த ரமதானிலே ஒரு நான்கு இஃப்தார் விருந்து ஏற்பாடு செய்து விட்டேன் என்று சொல்லுவதனால் நம்முடைய நோன்பு நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது என்று நினைத்தால் நிச்சயமாக நாம் ஏமாளிகள். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், காரணம் இபாதத்துகள் செய்வதனால் மாத்திரம் அல்லாஹ் ஒருவனுக்கு வெற்றியை கொடுத்து விடுவதில்லை. அப்படி வெற்றியை கொடுப்பதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய எச்சரிக்கையை நமக்கு சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன எச்சரிக்கையை சொன்னார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையின் மன்றத்திலே நடைபெறவிருக்கிற ஒரு மாபெரும் சம்பவத்தை விளக்குகிற போது, மறுமையின் மன்றத்திலே அல்லாஹுடைய இழிவுக்கும் அல்லாவின் புறம் இருந்து வரக்கூடிய அழிவிற்கும் ஆளாக்கப்பட வேண்டிய ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு சம்பவத்தை விவரிக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் பெருமக்களிடத்திலே கேட்கிறார்கள், அஜதுரூன மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? முஃப்லிஸ் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? முஃப்லிஸ் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா சகோதரர்களே? நன்றாக செல்வத்தோடும் செழிப்போடும் வளத்தோடும் நலத்தோடும் பலத்தோடும் ஒருவன் வாழ்ந்து பல லட்சங்களுக்கு அதிபராக அதிபதியாக இருந்து உல்லாசரகமான வாகனங்களில் அங்கும் இங்கும் பவனி வந்து அவனுக்காக வேலை செய்வதற்கு பல அடியாட்களும் வேலையாட்களும் இருந்து ஆக கூட உச்சமான உயர்வான சுபிட்சமான ஒரு வாழ்க்கையிலே இருந்து திடீர் என்று அடிபட்டு கீழே விழுந்தவனுக்கு பேர் தான் முஃப்லிஸ். தெரியுதா உங்களுக்கு? நன்றாக சம்பாதித்திருப்பார், பல லட்சங்களை சேமித்திருப்பார், சொகுசான வாழ்க்கையிலே வாழ்ந்திருப்பார், உல்லாசரகமான வாகனங்களிலே பவனி வந்திருப்பார், மனைவி மக்கள் சொந்தம் பந்தம் என்று விமரிசையான வாழ்க்கையின் பட்டம் பட்டாளம் அவரிடத்திலே இருந்திருக்கும். ஆனால் எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்தின் காரணத்தினாலோ, எதிர்பாராமல் நடந்த ஒரு விபரீதத்தின் காரணத்தினாலோ தான் அனுபவித்து வந்த வாழ்வின் அத்துணை வசதிகளும் இழந்து பிச்சைக்காரனை போல் ஒரு வாழ்க்கையை வாழ்பவன் பேர் தான் முஃப்லிஸ். இவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். உடனே தோழர்கள் சொல்கிறார்கள், அல் முஃப்லிசு ஃபீனா மன் லா திர்ஹம லஹு வலா மதா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எங்களில் வாழக்கூடியவர்களில் யாரிடத்தில் தங்கமோ வெள்ளியோ பொன்னோ பொருளோ காசோ பணமோ சொத்தோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறாரோ அவர்தான் முஃப்லிஸ், அல்லாஹ்வின் தூதரே என்று தோழர் பெருமக்கள் சத்திய சஹாபாக்கள் பதில் சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே முஃப்லிஸ் யார் தெரியுமா? யாதி யௌமல் கியாமத்தி பி ஸலாத்தின் வ ஸியாமின் வ ஸகாத்தின், இபாதத்துகளோடு வருபவன் தான் என்னுடைய உம்மத்திலே பஞ்சையும் பராரியும், இபாதத்தோடு வருபவன் தான் என்னுடைய உம்மத்திலே பாவியும் பரதேசியும், மறுமையிலே வரும்போது சாதாரணமாக வரமாட்டான், எந்த தொழுகை எந்த நோன்பு எந்த ஜகாத்தவனுக்கு சொர்க்கத்தை வாங்கி தர வேண்டுமோ, எந்த தொழுகை எந்த நோன்பு எந்த ஜகாத்தவனுக்கு மன்னிப்பை பெற்று தர வேண்டுமோ, எந்த தொழுகை எந்த நோன்பு எந்த ஜகாத் அவனுக்கு சொர்க்கத்தில் ஒரு உயர்வான அந்தஸ்தை தர வேண்டுமோ, அத்துணையோடும் அங்கே வருபவன். நோன்பு வைக்காதவன் இல்ல, தொழாதவன் அல்ல, ஜக்காத்து கொடுக்காதவன் அல்ல. எப்படி இன்றைக்கு நாம் ஒரு நோன்பு வைத்து விட்டோம் என்கிற பிரமிப்போடும் நோன்பு வைத்து விட்டோம் என்கிற பெருமிதத்தோடும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோமோ, அதே போன்று இந்த உலகத்திலே அமர்ந்தவன் நோன்போடு வருவான், ஜக்காத்தோடு வருவான், தொழுகையோடு வருவான். ஆனால் வரும்போதே இன்னும் சில பாவங்கள் செய்திருப்பான், மனிதர்களுக்கு அக்கிரமங்கள் புரிந்திருப்பான், பலருக்கு அநியாயங்கள் செய்திருப்பான், பலருடைய சொத்துக்களை அபகரித்திருப்பான், பலருடைய மானங்களோடு விளையாடி இருப்பான், பலருடைய உணர்வுகளை காயப்படுத்தி இருப்பான், ஒருவனை அடித்திருப்பான், ஒருவனை திட்டியிருப்பான், ஒருவனை ஏசியிருப்பான், இன்னொருவனை பேசியிருப்பான். இத்துணை பாவங்களோடும் அங்கே வந்து நிற்பான். அவனைத்தான் அகிலத்தின் அருக்குடை அன்னலம் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் எதையும் தாங்கும் இதயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃப்லிஸ் வாழ்ந்து கெட்டவன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்லுது உங்களுக்கு இந்த ஹதீஸ்? அப்ப வெறுமனே முஜர்ரத், வெறுமனே ஒரு திடப்பொருளை போல உணர்வற்ற தொழுகையாக நமது தொழுகை இருந்தால், வெறுமனே ஒரு திடப்பொருளை போல ரூஹானியத் இல்லாமல் எந்த விதமான ஈரமும் எந்த விதமான காரமும் எந்த விதமான சாரமும் இல்லாத ஒரு நோன்பாக மறுமைக்கும் போய் நான் நின்றால், 100,000% எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அந்த நோன்பினால் நமக்கு ஒரு சின்ன பயன் கூட ஏற்பட்டுவிடப் போவதில்லை. ஆமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு சபையிலே இருக்கிறார்கள், அங்கே பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழர் ஒருவர் ஞாபகம் ஊட்டுகிறார், யா ரசூலல்லாஹ் இன்ன ஃபுலானதன் துஸ்கரு மின் கஸரத்தி ஸலாத்திஹா வ ஸியாமிஹா வ ஸதகத்திஹா. அல்லாஹ்வின் தூதரே, இங்கே ஒரு பெண் இருக்கிறாள், அதிகமாக தொழுபவள், அதிகமாக நோன்பு நோற்பவள், அதிகமாக தர்மமும் செய்பவள், ஆனால் அன்னஹா தூவி ஜீரானஹா, அவள் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு ஓயாமல் தொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கிறாள். அல்லாஹ்வின் தூதரே, இவளை குறித்த மார்க்கத்தின் தீர்ப்பு என்ன? தொழாதவள் அல்ல, நோன்பு நோற்காதவள் அல்ல, ரமதான் வந்துவிட்டால் சஹரையும் இஃப்தாரையும் வாழ்க்கையிலே பார்க்காதவள் அல்ல, ரமதான் வந்துவிட்டால் இரவு தொழுகையை நிறைவேற்றாதவள் அல்ல, தொழுகிறாள், நோன்பு நோற்கிறாள், சதக்காவும் செய்கிறாள், அத்துணை இபாதத்துகளையும் செய்கிறாள், அத்தோடு சேர்த்து தூவி ஜீரானஹா அண்டை அயலவர்களுக்கு சொல்லனா துயரங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறாள். அல்லாவின் தூதரே, இவள் குறித்த மார்க்க தீர்ப்பு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் சொன்னார்கள், அவள் நரகவாசின்னு சொன்னாங்க. மக்சத் இல்லாமல், நோக்கங்கள் கவனிக்கப்படாமல், உயிரோட்டம் இல்லாமல், இறைவன் எதிர்பார்க்கிற உணர்வு பிழம்பு இல்லாமல், நாம் செய்யக்கூடிய எந்த இபாதத்திற்கும் பைசா பிரயோஜனம் இல்லை. அதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கமே. காலையில எந்திரிச்சிட்டோம், தடபுடலா சஹர் செஞ்சிட்டோம், நல்லா தூங்கி எந்திரிச்சோம், இஃப்தாருக்கு வந்தோம், தடபுடலா இஃப்தாரை செய்தோம், இப்படியே நாங்கள் ஒரு மாதத்தையும் கழித்தோம் என்று நினைப்பதனால் மாத்திரம் உங்களுக்கு ரையான் என்கிற வாசல் வழியாக சொர்க்கம் செல்கிற வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்தால் நீங்கள் மார்க்கத்தை தவறாக புரிந்திருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அப்ப என்ன நடக்கணும்? இந்த ரமதான் எந்த ஒரு எதிர்பார்ப்பை, இந்த ரமதான் எந்த ஒரு மாற்றத்தை நம்மிடத்திலே உண்டாக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்திருக்கிறானோ நிர்ணயித்திருக்கிறானோ, அந்த மாற்றம் இந்த ரமதானில் வராவிட்டால், அன்பு சகோதரர்களை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், முஃப்லிஸ் என்று யாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ, தொழுகையும் நோன்பும் ஜக்காத்தும் இருந்து அதே நேரத்தில் அடுத்தவர்களுக்கு தன் நாவால் தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்தவளை நரகவாதி என்று சொல்லி எந்த எச்சரிக்கையை செய்தார்களோ, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அந்த எச்சரிக்கை நமக்கும் சேர்த்துத்தான். அப்போ நோக்கங்களை புரிந்ததாக ரமதான் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுமனே குனிந்து நிமிர்ந்து எழக்கூடிய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அந்த முனாஃபிக்குகளின் தொழுகையை ஏற்றுக்கொள்ள இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும் போது நபியே, அவர்களை பார்த்தால் உங்களுக்கே ஒரு கவர்ச்சியாக தெரியும், அவ்வளவு கவர்ச்சியாக அவர்கள் வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்கள். அவங்க இபாதத்துக்கு அல்லாஹ் கிட்ட மரியாதை இல்லை. அவர்கள் பேச ஆரம்பித்தால் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு கவர்ச்சியாக பேசக்கூடியவர்கள், அந்த அளவிற்கு கவர்ச்சியாக வணக்கங்களையும் வழிபாடுகளையும் நிறைவேற்றக்கூடியவர்கள். ஆனால் அவர்களுடைய வணக்கமும் அவர்களுடைய வழிபாடும் அல்லாஹ்விடத்தில் பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லை.
ஏன்? அந்த உணர்வுகள் அந்த இடத்திலே இல்லை. எந்த எதிர்பார்ப்பங்கே இருக்க வேண்டுமோ, எந்த நோக்கம் அங்கே நிறைவேற்றப்பட வேண்டுமோ, அந்த நோக்கம் அங்கே நிறைவேற்றப்படாத காரணத்தினால் பாருங்க, எந்த இபாதத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நோக்கத்தோடு நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். உதாரணமாக தொழுகிறோம், நாளொன்றுக்கு ஐந்தாலும் தொழுகிறோம். நம்முடைய வாழ்வில் தொழுகை மாஷா அல்லாஹ் பல ஆண்டுகளாக இருக்கிறது. காரணம், நாம் நபிகள் நாயகம் சல்லாசருடைய வழிமுறையை பேணி 7 வயதில் தொழுகைக்கான ஆர்வத்திற்கு தயாராகிறோம். 10 வயதில் நம்முடைய பெற்றோர்கள் நம்மை அடித்தாவது தொழ அனுப்புகிறார்கள். 7 வயதில் நம்முடைய பிள்ளைகளை தொழுவதற்குண்டான ஆர்வத்தை உண்டாக்குகிறோம். 10 வயது அந்த பிள்ளைகளுக்கு வந்துவிட்டால் அடித்தாவது என்ன செய்கிறோம்? தொழுகைக்காக அனுப்புகிறோம். அனுப்புறோமா அப்படி? அப்ப இந்த தொழுகை வெறுமனே குனிந்து நிமிரக்கூடிய தொழுகையாக இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. எப்படிப்பட்ட அடிப்படையில் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகை என்கிற கடமையை நமக்கு சொல்லும் போது, தொழுகையை நிலைநாட்டுங்கள், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான அருவறுப்பான காரியத்திலிருந்து தடுக்கும். இப்ப யாருடைய தொழுகை, யாருடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட்ட தொழுகையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் உணர வேண்டுமானால் அவருடைய தொழுகை மானக்கேடான அருவறுப்பான காரியத்திலிருந்து அவரை தடுக்க வேண்டும். அசிங்கமான, அருவறுப்பான, ஆபாசமான, மார்க்கம் தடை செய்திருக்கிற ஹராமான காரியங்களிலிருந்து அவருடைய தொழுகை அவரை காப்பாற்ற வேண்டும். தொழவும் செய்கிறார், அசிங்கமான காரியங்களிலும் ஈடுபடுகிறார். தொழவும் செய்கிறார், ஹராமான காரியங்களில் ஈடுபடுகிறார். தொழவும் செய்கிறார், மானக்கேடான அருவறுப்பான காரியங்களிலும் ஈடுபடுகிறார் என்றால் அவருடைய தொழுகை அவருக்கு பிரயோஜனமாக இல்லை. ஜக்காத், அதை அல்லாஹ் எப்படி கடமையாக்கி இருக்கிறான்? ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம். நபியே, அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து கட்டாயமாக ஜக்காத்தை வசூலியுங்கள். அந்த வசூலிக்கப்படக்கூடிய தர்மம் அவர்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்த வேண்டும். அப்போ நாம் கொடுக்கிற தர்மம் நமக்கு பயனளித்திருக்கிறதா இல்லையா என்பதை நாம் உணர வேண்டுமே. ஆனால் எப்படி நாம் உணர்வது? நம்முடைய நாம் கொடுத்த அந்த தானமும் தர்மமும் பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். பரிசுத்தமும் தூய்மையும் நாம் பெறாவிட்டால் நாம் கொடுத்த தர்மத்திற்கு எந்த பிரயோஜனம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லா பாவங்களையும் செஞ்சுட்டு ஒரு தர்மம் பண்ணிடுவோம், எந்த பாவங்களையும் செய்துவிட்டு ஒரு உம்ரா போய்விட்டு வந்து விடுவோம், எந்த பாவங்களையும் செய்துவிட்டு ஏதேனும் ஒரு அனாதை இல்லங்களுக்கோ மதரசாக்களுக்கோ கொஞ்சம் சதக்கா செய்து விடுவோம் என்கிற எண்ணத்தில் என்ன செய்கிறோம்? நாம் சாதாரணமாக தர்மங்களை பார்க்கிறோம். ஆனால் தர்மத்தின் நோக்கமாக அல்லாஹ் குறிப்பிடுவது என்ன? நீங்கள் கொடுக்கிற தர்மம், நீங்கள் கொடுக்கிற ஜகாத் உங்களை தூய்மைப்படுத்த வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதே போன்று ஹஜ்ஜின் நோக்கமாக அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஹஜ்ஜினுடைய கடமை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுகிறான்? அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின் அல் ஹஜ் ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜுக்காக நீங்கள் நியத் வைத்து விட்டால், குறிப்பிடப்பட்ட அந்த தினங்களில் நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், அந்த ஹஜ்ஜில் ஆபாசமோ, அருவறுப்போ, அசிங்கமோ, பாவமோ, வீண் தர்க்கமோ ஈடுபடக்கூடாது. அப்போ ஒருவர் ஹஜ் செய்து விட்டு வருகிறார் என்றால் அசிங்கம், ஆபாசம், அருவறுப்பு, ஹராம், ஃபுசூக் போன்ற அனைத்து காரியங்கிறது அவர் பாதுகாக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவருடைய ஹஜ் அவருக்கு பயன். அதே போன்றுதான் இன்றைக்கு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற, கழித்துக் கொண்டிருக்கிற இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திற்கு அல்லாஹு அஸ் வஜல் நோக்கமாக சொல்லுகிற போது சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்கும்ஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஓ ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருப்பதைப் போலவே உங்கள் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தக்குவா என்கிற இரையச்சத்தை நீங்கள் பெற முடியும். தக்குவாவை பெறாவிட்டால், அப்ப இரையச்சத்தை பெறாவிட்டால் இந்த நோன்பு நமக்கு பயன் இல்லை. அப்ப இறையச்சத்தை பெறக்கூடிய நோன்பாக இந்த நோன்பு இருந்தால்தான் சகோதரர்களே நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றம். காரணம், நம்முடைய வாழ்விலே மாற்றம் வரத்தக்க அத்துணை விஷயங்களையும் இந்த நோன்பின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். தன்னை நோன்புகள் நோக்கிறோமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மன் லம் யதா கவுல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதுன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. யார் ஒருவர் தன்னுடைய பொய்யான பேச்சையும் பொய்யான செயலையும் விட்டுவிடவில்லையோ, அவர் உண்ணாமல் இருப்பதனாலோ பருகாமல் இருப்பதனாலோ அல்லாஹுவிற்கு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னார்கள். எத்தனை பேர் பொய்யான பேச்சையும் பொய்யான செயலையும் அடியோடு விட்டிருக்கிறோம் சகோதரர்களே? ஏன் நம்மால் விட முடியாதா? ஏன் நம்மால் ஒரு மாற்றத்திற்காக தயாராக முடியாதா? காலையில் இருந்து மாலை வரை சற்றேற குறைய 14 மணி நேரம் அல்லது 15 மணி நேரம் அல்லாஹ்விற்காக உண்ணாமல் பருகாமல் உடலிச்சையை தணிக்காமல், ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, குறைந்தபட்சம் 29 தினங்களும் அதிகபட்சம் 30 தினங்களும் ஒரு மாபெரும் தியாகத்திற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்கிறோம்.
அப்போ இந்த நோன்பு நமக்கு பயனளிக்க வேண்டும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்தால் பொய்யான செயலும் பொய்யான பேச்சும் நம்மை விட்டு அடியோடு போயிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் இந்த நோன்பு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது. சாதாரணமாக ஒரு காய்ந்த நிலையில் போய்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வின் அன்றாட தருணங்கள் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு சூழ்நிலைக்கு நம்மை தள்ளுகிறது. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்க செல்லும் வரை பொருளாதாரத்தை பற்றி மாத்திரமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக சகோதரர்களே, வெளிநாட்டிற்கு வேலைக்காக வந்த நம்மை போன்றவர்கள் இந்த பொருளாதாரத்தை சேகரிக்கிற விஷயத்திலும் பொருளாதாரத்தோடு தொடர்புடைய விஷயத்திலும் கூடுதல் முக்கியத்துவம் எடுக்கப்பட வேண்டிய பெரும் கட்டாயத்திலே இருக்கிறோம். காரணம், நாம் சம்பாதிப்பது நம்முடைய மனைவி மக்களுக்காக என்று மாத்திரம் நாம் சுருக்கி விடுவதில்லை. ஊரிலே நம்முடைய சொந்தக்காரர்கள் சிரமப்பட்டாலும், அவர்களுக்கு ஒரு பொருளாதார தேவை வந்தாலும் உடனே அவர்கள் தொடர்பு கொள்வது வெளிநாட்டிலே வேலை பார்க்கிறவருடைய சொந்தக்காரரைத்தான். உடனே அவருடைய அந்த பொருளாதார தேவைக்காக அவர் எதிர்பார்க்கிற ஒரு இடமாக இருப்பது வெளிநாட்டிலே வேலை பார்க்கக்கூடியவர்களிடத்தில் தான். இப்படி தன்னுடைய தேவையையும் நிறைவேற்றிக் கொண்டு, தன்னுடைய மனைவி மக்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றிக் கொண்டு, தன்னுடைய பெற்றோர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றிக் கொண்டு, தன்னுடைய அண்டைக்காரர்கள், அயலவர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், உறவுக்காரர்கள், இப்படி அத்தனை பேருடைய பொருளாதாரத்தையும் முழுமையாக இல்லாவிட்டாலும் அவ்வப்போது ஓரளவுக்காவது நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே நாம் இருக்கிறோம். அதற்காகத்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். இப்படி உருண்டு கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வு, இப்படி சுழன்று கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் கொஞ்சமாவது முழுக்க முழுக்க மார்க்கத்தின் சிந்தனை இவர்களுக்கு வர வேண்டும். இறைவனோடு ஒரு நெருக்கமான தொடர்பை இவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் செய்த பாவங்களுக்குரிய மன்னிப்பை உணர்வுபூர்வமாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்கிற உன்னத லட்சியத்தோடுதான் அல்லாஹ் இந்த ஒவ்வொரு வருடமும் ரமதான் என்கிற நோன்பை நமக்கு தருகிறான். அதனால் மாற்றங்களுக்கு தயாராகுங்கள், மாற்றங்களுக்கு தயாராகுங்கள். எப்படிப்பட்ட மாற்றம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒருவர் நோன்பிலே இருந்தால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் அவருக்கு வருகிறது தெரியுமா? இன்ஸாபஹு ஆதுன் அவ் ஷாதமஹு, வரை ஒருவர் ஏசினாலோ அல்லது பேசினாலோ, அவ் காதலஹு, அவரோடு சண்டை போட்டாலோ, ஃபல்யகுல் இன்னி சாயிமுன், அவர் சொல்லட்டும், நான் நோன்பாளியாக இருக்கிறேன். எவ்வளவு பெரிய பயிற்சி இது! ஒருவர் வந்து நம்மை ஏசினாலும், ஒருவர் வந்து நம்மை பேசினாலும், ஒருவர் வந்து நம்மோடு சண்டை போட்டாலும், அந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அதே வழியில் பதில் கொடுத்து விடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்ப இந்த பயிற்சியை ஏனைய நாட்களில் நம்மால் தொடர முடியாதா? இந்த பயிற்சியை ஏனைய நாட்களிலும் தொடர வேண்டும் என்கிற முக்கியத்துவத்தை நம்மால் உணர முடியாதா? நோன்பிலே இருக்கிற போது ஒரு மாதம் முழுவதும் உங்களை வம்பாக வந்து ஒருவர் திட்டினால் கூட நீங்கள் திருப்பி திட்டாதீர்கள், வம்பாக வந்து ஒருவர் உங்களிடத்திலே சண்டை போட்டால் கூட நீங்கள் திருப்பி சண்டை போடாதீர்கள் என்று ஒரு மாத காலம் நாம் எடுக்கிற பயிற்சி உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்தோடு தைத்திருந்தால் சகோதரர்களே, குறைந்தபட்சம் நாமாக முந்திக் கொண்டு ஒருவரை ஏசுவோமா? ஒருத்தர் நம்மளை வந்து ஏசினாலே திருப்பி ஏசக்கூடாது, ஒருவர் நம்மை வந்து திட்டினாலே நாம் அவரை திருப்பி திட்டக்கூடாது, ஒருவர் நம்மிடத்திலே அவனாவது முன்வந்து நம்மிடத்திலே சண்டை போட்டாலே நாம் திருப்பி சண்டை போடக்கூடாது. இவ்வளவு பெரிய பயிற்சியை, இவ்வளவு பெரிய முயற்சியை ஒரு மாதம் முழுவதும் எடுக்கிறோம் என்றால், இது உண்மையாலுமே நம்முடைய உள்ளத்தோடு இணைந்திருந்தால், பிணைந்திருந்தால், உண்மையாலுமே இதயத்தோடு இரண்டரை கலந்திருந்தால், இணைந்திருந்தால், அருமை சகோதரர்களே, நோன்பு முடிந்ததற்கு பிறகு குறைந்தபட்சம் நாமாக முந்திக் கொண்டு நம்முடைய மனைவியை ஏச மாட்டோம், பேச மாட்டோம், நாமாக முந்திக் கொண்டு நம்மோடு பணிபுரிபவர்கள் மீது எரிந்து விடமாட்டோம். ஏன்? ஒரு மாத காலம் நாம் பயிற்சி எடுத்திருக்கிறோம், ஒரு மாதம் என்பது சாதாரணமான தருணம் அல்ல சகோதரர்களே. ஒரு வருடத்தில் குறைந்தபட்சம் பத்தில் ஒரு பங்கு என்றால் யோசித்து பாருங்கள், மீதி 9 பங்கை மட்டும் நீங்கள் சீராக செய்து விட்டால் போதும், உங்களுடைய வாழ்வே ஒரு ஒளிமயமான வாழ்வாக இருக்கிறது என்கிற அளவிற்கு இந்த பயிற்சியும் முயற்சியும் நமக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை தத்துவத்தை தருகிறது. சிந்தித்து பாருங்கள் பெண்களே, எவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு உங்களை நீங்கள் தயாராக்கிக் கொள்கிறீர்கள். இந்த நோன்பிலே உங்களுடைய கணவன்மார்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சிறப்பான சுவையான சகர் உணவை சாப்பிட வேண்டும் என்பதற்காக எல்லாரும் தூங்கியதற்கு பிறகு நீங்கள் தூங்கி அவர்கள் எழுவதற்கு முன்னமாகவே நீங்கள் எழுந்து, அப்படிலாம் நடக்குதா? அப்படிலாம் நடக்குதா இல்லையா? சிரிக்கிறத பார்த்தா நடக்கிற மாதிரியே தெரியலையே. உண்மையிலே நடக்குதுங்க. மனைவியையும் மக்களையும் பிரிந்து விட்டு இந்த வெந்த பூமியிலே நொந்து வாழ்பவர்களுக்கு தான் தெரியும் அந்த வலியும் ரணம். இதே போன ரமதானிலே மனைவியோடு நாம் இருக்கும் போது ஒரு சஹருக்கோ ஒரு இஃப்தாருக்கோ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு வந்திருக்குமா? எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு நாம் வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு நம்மை வரவேற்று நம்மை உறங்க வைத்ததற்கு பிறகு அவள் உறங்க செல்கிறாள். நாம் எழுவதற்கு முன்னமேயே அவளும் எழுந்து சஹரை தயாரித்து சுட சுட உணவை தயார்படுத்தி விட்டு எந்திரிங்க எந்திரிங்க என்று நம்மையும் எழுப்பிவிட்டு, இப்படிலாம் நடக்குதா? நடக்கணும், நடக்கும் இன்ஷால்லா. உங்க ஊர் சகோதரிகள் தான் அல்ஹம்துலில்லாஹ் செய்வாங்கன்னு தான் நம்புறோம். அப்ப இந்த அளவிற்கு ஒரு பெண்ணின் தியாகத்தை, ஒரு மனைவியின் மகத்துவத்தை, ஒரு மனைவியின் அர்ப்பணிப்பு உணர்வை, கணவனுக்காகவே பிள்ளைகளுக்காகவே அவள் வாழ்வை அவள் செதுக்கி வைத்திருக்கிறாள் என்கிற நிலையை பரிபூரணமாக நமக்கு உணர்த்த வைப்பது இந்த ரமதான். அப்போ இந்த நோன்பிலே உங்கள் கணவன்மார்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் எவ்வளவு தூரம் நீங்கள் உருகி உருகி வேலை பார்த்தீர்களோ. ஆமாங்க, இந்த நோன்புல பெரும்பாலும் பெண்களுக்கு என்ன வேலை நினைக்கிறீங்க? ரெண்டு வேலை தான். சஹர் ஆரம்பிக்கிற வரைக்கும் என்னங்க உங்களுக்கு சஹருக்கு என்ன வேணும், சஹருக்கு என்ன வேணும், இதுதான். சஹர் முடிஞ்ச உடனே இஃப்தாருக்கு என்ன வேணும், இஃப்தாருக்கு என்ன வேணும். இதை தவிர பெரும்பான்மையான பெண்கள் எந்த கேள்வியும் கேட்பதில்லை. இந்த கேள்விக்கு பதில் சொல்லவும் நாம் திணறி கொண்டிருக்கிறோம். ஏன், என்ன சொன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு நிறைய பேர் சொல்றதில்லை. ஆனால் உண்மையாலுமே நம்முடைய பெண்கள், நம்முடைய மனைவிமார்கள், சகோதரிகள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும், நம்முடைய தாய்மார்கள் நமக்காக உருகி உருகி தங்களை உருக்கிக் கொள்கிறார்கள் சகோதரர்களே. அப்போ இதே பாசத்தையும் இதே நேசத்தையும் இதே அன்பையும் ஏனைய தினங்களிலும் நீங்கள் உங்கள் கணவன்மார்கள் மீதும் பிள்ளைகள் மீதும் காட்ட வேண்டும் என்கிற ஒரு மாற்றத்தை இந்த ரமதான் ஏற்படுத்த வேண்டாமா? உண்மையை மாற்றத்தோடு வர வேண்டிய ரமதான் இன்றைக்கு பெரும்பாலும் ஏமாற்றத்தோடு தான் போய்கொண்டிருக்கிறது. இதற்கு நான் ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ரமதான் மாதத்திலே ஒரு பிரத்யேகமான சிறப்பான ஒரு வழிபாடு செய்கிறோம். நோன்பு என்பதை தவிர்த்து விட்டு, காலையிலிருந்து இஃப்தார் வரைக்கும் இருக்கிற நோன்புங்கிறத தவிர்த்து விட்டு பிரத்யேகமாக நாம் ஒரு இபாதத்தை செய்கிறோம்னா என்ன இபாதத்துங்க செய்யறோம்? என்ன இபாதத்து? குர்ஆன் ஓதுறோம். மற்ற நாள் ஓதுறதே இல்லையா? மும்தாஸ், தராவி தொழுகை. உண்மையில் தராவி என்கிற இரவு தொழுகையை எப்போது நம்ம தொழுகணும்? இருந்தாலும் யார் ரமதான் மாதத்திலே அந்த இரவு தொழுகையை ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நிறைவேற்றுகிறாரோ அவருடைய முந்தைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்கிற அந்த ஒற்றை வரி செய்தி நம்மை ஊக்குவித்து நமக்கு ஒரு தூண்டுதலாக ஊண்டுகோலாக இருந்து இந்த ரமதான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்து இரவு தொழுகையை தொழ வைக்கிறது. இந்த இரவு தொழுகை நாம் வாழுகிற இந்த சமகாலத்தில் மாற்றமா ஏமாற்றமா என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். முதன் முதல் அகிலத்தின் அருக்கொடை அண்ணன பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் எதையும் தாங்கும் இதயம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையை தன் சமூகத்திலே நிறைவேற்றிய போது, ஜமாத்தாக தம் பள்ளியில் நிறைவேற்றிய போது அந்த முதல் நாள் வந்த கூட்டம் எவ்வளவு எவ்வளவு பேர் வந்தாங்க? அந்த ஃபர்ஸ்ட் நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையை ஜமாத்தாக தாம் தொழ வைத்த போது எவ்வளவு பேர் வந்தாங்க? அந்த டேட்டாலாம் எங்ககிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிடாதீங்க. கொஞ்சம் பேர் வந்தாங்க, ஒரு செஃப் என்று சொல்லலாம், ரொம்ப குறைவானவர்கள் வந்தாங்க. ரெண்டாவது நாள் என்னாச்சு? செய்திகள் போது அங்கங்க தொழுதவர்கள் என்ன செய்யறாங்க, அங்க வந்திருக்கவர்கள் வராதவர்களை கெத்தி வைக்கட்டும் என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு சொன்ன உடனே ரெண்டாவது நாள் என்ன ஆகுது? பள்ளி நிறையுது, கூட வருது. மூணாவது நாள் பள்ளி நிறைஞ்சு வெளியே நிக்குது. அப்பத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ஆஹா, இவர்களிடத்தில் இருக்கிற ஆர்வத்தை பார்த்தால் என்ன ஆயிடும் இது? அல்லாஹ் எங்கே இதை கடமையாக்கி விடுவானோ என்கிற ஒரு அச்சத்தில் மூன்று நாள் தொழுது, அதாவது நமக்கு இரவு தொழுகை ஜமாத்தாக தொழுவதற்கு ஒரு அங்கீகாரத்தை மறைமுகமாக கொடுத்துவிட்டு தம்மளவில் அந்த மூன்று நாளோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்து தொழுகையை நிப்பாட்டினாங்க. நம்ம ஊர்களுக்கு வாங்க, முதல் நாள் கூட்டம் எப்படி இருக்கும்? பிச்சிக்கும். பள்ளிவாசல் பத்தாது, வெளியே வரைக்கும் நிற்கும். இந்த அந்த புறைய அந்த நிலா பிறையை பார்த்த ஆர்வத்தோடு வெள்ளையும் சொல்லையுமாக அப்படி ஆடைகளை அணிந்து கொண்டு, கண்களுக்கு சுருமாவை போட்டுக்கொண்டு, வாசனை திரவியத்தை பூசிக்கொண்டு, என்னவோ ரமதான் அவங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறதுங்கிற மாதிரியும், இந்த ரமதானுடைய புறை அவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுகிட்டு இருக்கிற மாதிரியும் இப்படி ஆர்வத்தோடு வந்து நிக்கிறத பார்த்தா ரெகுலரா துளுறவனுக்கு பயம் வரும். அட, நம்ம முஸ்லீமா இவன் முஸ்லீமா, நமக்கு இடமே கிடைக்காது. எது இந்த ரெகுலரா அஞ்சு வந்து போய்கிட்டு இருப்போமே, அவனுக்கு பள்ளிவாசல இடமே கிடைக்காது. அவ்வளவு கூட்டம் வெளிய வரைக்கும் நிற்கும். ரமதான் கரீம், ரமதான் கரீம், வாழ்த்துக்கள் வேற. ரெண்டாவது நாள் என்னாவோ சல்லுன்னு கூட்டம் பாதியாகும். மூணாவது நாள் என்னாவோ பாதியும் மீதியாகும். அப்படித்தானே ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி இருந்துச்சு? முத நாள் கொஞ்சம், ரெண்டாவது நாள் கொஞ்சம் அதிகமாச்சு, மூணாவது நாள் இன்னும் கூட்டம் நல்லா இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அப்படி தொடர்ந்து தொழுதிருந்தால் அந்த விகிதாச்சாரத்தின்படி நாளுக்கு நாள் என்ன ஆயிருக்காங்க, கூட்டம் அலை மோதி பெரிய மாநாடே நடந்திருக்கும் ஒவ்வொரு நாளும். இது மாற்றம். இங்க என்ன இருக்கு? ஏமாற்றம். ஏன் முத நாள் வெளியே வரைக்கும் நிக்கிறான், ரெண்டாவது நாள் வெளியே உள்ளது பாதியாவது, அந்த பாதியும் மீதியாவது திரும்ப இந்த போன மக்களை எல்லாம் அந்த பள்ளியில் இமாமும் மோதினும் அந்த வயதானவர்களும் ரெகுலராக தொழக்கூடியவர்களும் பார்க்க வேண்டும் என்றால் எவ்வளவு நாள் அவங்க வெயிட் பண்ணணும் சொல்லுங்க? மிகச்சரியாக 23 தினங்கள் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணணும். ஏன் 27வது வரும்போது இல்ல? எப்படி அந்த முத நாள் அந்த பிரயத்துக்கு பாக்கெட்ல போட்டாங்களோ அதே மாதிரி அந்த 27வது நாள்ல லைலத்துல் கத்ர தூக்கி பாக்கெட்ல போடணுங்கிற அதே ஆர்வத்தோடு வெள்ளையும் சொல்லையுமாக இளந்தாடி பிள்ளைகளில் இருந்து கிழந்தாடி பெரியவர்களை வைக்கும் பார்க்கலாம். இப்படித்தான். இது மாற்றமா ஏமாற்றமா? அட, மாற்றம்னா ஒவ்வொரு நாளும் ஈமான் அதிகரிக்கணுங்க. ஒவ்வொரு நாளும் நான் இரவு துளையை இமாமை பின்தொடர்ந்து அப்படி நிற்கும் போது, எட்டு ரகாத்துகள் சுன்னத்தான முறைகளை தொழும் போது, இமாம் ஓதக்கூடிய நீளமான வசனங்களை ஒவ்வொரு நாளும் நான் கேட்கும் போது, அது என்னுடைய இதயத்தில் கலந்து இருதயத்தில் இணைந்து செவிக்குள் நுழைந்து எனக்குள் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி எனக்கு இருக்கிற இறையச்சம் இன்னும் இன்னும் அதிகமாகி இறைவனுடைய மார்க்கத்தோடு அதீத தொடர்புகளை உண்டு பண்ணி என் வாழ்வில் இருக்கிற எல்லா அசத்தியங்களும் ஒழிந்து சத்தியங்கள் மட்டுமே இணைந்து, என் வாழ்வில் இருக்கிற எல்லா ஹராம்களும் ஒழிந்து ஹலால்கள் மட்டுமே இணைந்து வாழக்கூடிய அளவிற்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வரணும். அதுக்கு பேரு மாற்றம். இன்னைக்கு என்ன நடக்குது? இஃப்தாருக்கு பாங்கு சொல்லப்படுகிறதோ இல்லையோ, பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில வைக்கிறானோ இல்லையோ, தம் அடிக்கிறவன் பூரா சிகரெட் பாக்கெட் எடுத்துட்டு பள்ளிவாசலுக்கு வெளியே போறான். பாக்குறீங்களா? அத காலையில் இருந்து மாலை வரைக்கும் 15 மணி நேரம் பொறுக்க முடிந்த உன்னால் பொறுக்கணும் நினைச்சா பொறுக்க முடியுமா? முடியாதா? இப்படிதானங்க செயின் ஸ்மோக்கர் என்று சொல்லுகிறோம். ஒரு சிகரெட்டை அடித்து பிடித்து விட்டால் இன்னொரு சிகரெட்டை எடுத்து உடனே உதட்டிலே வைக்கக்கூடிய அளவிற்கு சிகரெட்டு பழக்கத்திற்கு அடிமையானவன் கூட நோன்பு வைக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு வந்து விட்டால் 15 மணி நேரம் அதை மறக்கிறானே. ஏன்? அவன் அல்லாஹ்வுடைய எச்சம் அவனுடைய உள்ளத்திலே போய்விட்டால் எஞ்சி இருக்கிற சில மணி நேரங்களும் அவனால் அதை மறக்க முடியாதா? முடியும். ஆனால் அவனிடத்தில் வந்தது மாற்றம் அல்ல சகோதரர்களே, அவனிடத்திலே வந்தது ஏமாற்றம். அப்படித்தான் நம்முடைய வாழ்வின் எல்லா விஷயங்களும் இன்றைக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு கோபம் வந்து விட்டால் அவனுக்கு என்னங்க சொல்லிக் கொடுத்தாங்க? படுத்துக் கொண்டிருப்பவனுக்கு, நின்று கொண்டிருப்பவனுக்கு கோபம் வந்தா என்ன செய்யணும்? உட்காரணும். உட்கார்ந்துகிட்டு இருக்கவனுக்கு கோபம் வந்தா படுக்கணும். ஆனா இன்னைக்கு படுத்துக்கிட்டு இருக்கும் போது கோபம் வந்தா என்ன செய்யறான்? எந்திரிச்சு உட்கார்றான். என்னடி சொன்னேங்கிறான். உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது கோபம் வந்தா எந்திரிச்சு நிக்கிறான். என்னை அடி சொன்னேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்பா நின்னுகிட்டு இருந்தா உட்காரு, உட்கார்ந்துகிட்டு இருந்தா படு. அது மாற்றம். இவன் என்ன செய்யறான்? படுத்துக்கிட்டு இருக்கும் போது உட்கார்றான், உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது. இது ஏமாற்றம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கோபம் வந்தா தண்ணியை குடிக்கணும். இவன் கோபம் வந்தா தண்ணியால தான் அடிக்கிறான். இது மாற்றமா? இது ஏமாற்றம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு கோபம் வந்தா என்ன செய்யணும்? தண்ணீரை குடியுங்கள் என்றார்கள். இவனுக்கு கோபம் வந்தால் தண்ணீர் பாட்டிலை எடுத்து அடிக்கிறான். இது ஏமாற்றம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தின்படி அல்லாஹ்வுடைய தீர்ப்புப்படி ஒரு ஆண்மகன் தான் திருமணம் செய்யும்போது என்ன கொடுக்கணும்? மகர் கொடுக்கணும். அது மாற்றம். இவன் என்ன செய்யறான்? மகர் வாங்குறான். அது ஏமாற்றம். இப்படி எல்லாவற்றிலும் ஒரு ஆண் ஆணாக இருக்க வேண்டும், பெண் பெண்ணாக இருக்க வேண்டும், ஒரு ஆண் குடும்ப தலைவனாக இருக்க வேண்டும், ஒரு பெண்ணை ஒரு ஆண் அவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது மாற்றம். ஆனால் ஒரு பெண்ணின் கட்டுப்பாட்டில் ஒரு ஆண் வந்து விட்டால் அது ஏமாற்றம். அதே போன்றுதான் சகோதரர்களே, இத்தனை ஆண்டுகள் கழித்து விட்டோம், 20 ஆண்டு நோன்புகள் கழித்து விட்டோம், 25 ஆண்டு கால நோன்புகள் கழித்து விட்டோம், என்ன மாற்றம் நம்மிடத்திலே வந்தது? ரமதானுடைய சட்டங்கள் உங்களுக்கு சொல்லப்படாதா? 25 ஆண்டுகாலம், 30 ஆண்டுகள் ஆகியும் ரமதானுடைய சட்டங்களை ஒரு மௌலவியின் துணை இல்லாமல், ஒரு ஆலிமுலமாவின் துணை இல்லாமல், சட்டங்களின் தொகுப்பாக யாரிடத்திலாவது சொல்ல முடியுமா? நீயத்தினுடைய சட்டம் இன்றைக்கு நமக்கு சொல்ல தெரியுமா? காலையில் இருந்து மாலை வரை பேண வேண்டிய ஒழுக்கங்கள் இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க சகோதரர்களே. இப்படி ரமலானோடு தொடர்புடைய அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு ஏமாற்றமாகத்தான் இருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் பெண்களே, இந்த ரமதான் உங்களிடத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும்! உங்களுக்கு தெரியுமா, ரமதானோடு தொடர்புடைய எந்த சட்டங்களாக இருந்தாலும் அதில் பெரும்பான்மையான சட்டங்களை அறிவித்தது அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. குறிப்பாக இறுதி 10 தினம் வந்துவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கச்சையை கட்டிக்கொண்டு இபாதத்து செய்வதற்கு தயாராகி விடுவார்கள். ஐகத அஹ்லஹு, தன்னுடைய மனைவி மக்களை எழுப்பி விடுவார்கள். அஹியா லைலஹு, இரவை உயிர்ப்பிப்பார்கள். இன்னைக்கு நடக்குதா அது? இன்றைக்கு நடக்கிறதா சகோதரர்களே? சிந்தித்து பாருங்கள். 15 தினங்களை சற்றேறக்குறைய முடித்து விட்டோமே. 8 ரக்காத்துகளில் ஒரு ரக்காத்தை கூட குறைவில்லாமல் அத்துணை ரக்காத்துகளை நம்மில் தொழுதவர்கள் எத்தனை பேர்! சில இடங்களிலே ஆச்சரியங்கள் நடக்கும். இங்கேயாவது அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. சில பேர் இந்த தராவி தொழுக ஸ்டார்ட் ஆகும் போது இமாமுக்கு பின்னாடி வந்து ஃபர்ஸ்ட் சஃப்ல நிப்பாங்க. நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்லப்பா, பக்தி முத்திரிச்சு போல இவ்வளவு இறையச்சத்தின் உச்சத்தில் இருக்கிறார், ஃபர்ஸ்ட் சஃப்ல தொழுகிறார். நமக்கு தெரியும் இந்த நைட்டு தொழுவுக்கே என்ன கிடையாது, பாங்கு இக்காமத்தும் கிடையாது. இருந்தாலும் இமாமு சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் அப்படி திருப்பி சொல்லுவார். அப்படி சொல்லும் போது அன்னைக்கு ஒரு பையன் இப்படிங்கிறான், இப்படின்னா என்னது, இப்படின்னா என்னது, ஷார்ட்டா முடிங்க. இங்க அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. நம்ம ஊர்களில் எல்லாம் இந்த 2 ரக்காத்துக்கும் ஒரு சின்ன சின்ன கேப் கொடுப்போம். அதெல்லாம் வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படும். ஹஸ்ரத், இந்த 2 ரக்காத்து முடிச்சுட்டு நீங்க கொடுக்கிற கேப்ப கொஞ்சம் கூட கொடுங்க, ஆனா ரொம்ப நேரம் ஓதாதீங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே சில இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கூட இங்க கேள்விப்பட்டிருக்கிறேன். ரியாத்ல இருக்கா எனக்கு தெரியல, கிழக்கு மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளில் எந்த இடத்தில் அரை மணி நேரம் தொழுகை முடிக்கப்படுகிறதோ அந்த இடத்திற்கு தான் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுக்கப்படுகிறது. எங்கேயாவது 1 ஹவருக்கு மேல தொழுகை நடந்தா இவன் அச்ச முட்டி எச்சரிக்கை செய்யறான், அங்கேயா போற, செத்தடா 1.5 மணி நேரம்ங்கிறான். ஏண்டா, வாழ்க்கையில 1 மாசம் தொழுக போற, 1 மாசம் அதுல 29 நாள், 29 நாளோ 30 நாளோ போய் கொஞ்ச நேரம் நின்று தொழுதாதான் என்ன, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். அங்கயா 1.5 மணி நேரம் உசாருங்கிறான், அங்கயா 1.25 மணி நேரம் உசாருங்கிறான். எந்த பள்ளியில 8 மணிக்கு ஆரம்பிச்சு 8:45 மணிக்கு எல்லாத்தையும் முடிச்சு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அனுப்பி வைக்கிறானோ அந்த பள்ளிவாசலுக்குத்தான் இவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான், அந்த பள்ளிவாசலைத்தான் இவன் நேசிக்கவும் செய்கிறான். நிறைய பேர் சவுதி எல்லாம் சூப்பருங்க, 1.5 மணி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிருக்காங்க. சும்மா பாராட்டணும், மாஷா அல்லாஹ். எங்க ஏரியால ஒரு பள்ளிவாசல் இருக்கு, 8 மணிக்கு ஆரம்பிச்சு 8:30 எல்லாம் முடிஞ்சு 9 மணிக்கு ரூமுக்கு போயிருவோம். இவர் போய் கொய்த்து கத்தார் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்க போறாரு. இவர் 8:30 மணிக்கெல்லாம் ரூமுக்கு போய் உட்கார்ந்து தான் இந்தியாவிலையும் இலங்கையிலையும் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் என்ன செய்ய போறாரு, தீர்த்து வைக்க போறாரு. ஏம்பா, வருஷத்துக்கு 1 மாசம் தொழ போற, 1.5 மணி நேரம் முன்னால் நின்று தொழ முடியவில்லையே, இதுவா நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும்? இன்னும் சில பள்ளிவாசலை நீங்கள் கவனித்தால் தெரியும், ஆரம்பிக்கும் போதும் 3வது ரக்காத்து, 5வது ரக்காத்து, 7வது ரக்காத்து, இங்க மட்டும் நீங்க ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். ருக்கு டைம்ல திப்பு 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 திப்புன்னு ஒரு சத்தம் வரும், பாத்திருக்கீங்களா? ஏன், அவர் போய் ஜமாத்த பிடிக்கிறாரா? முன்னாடியே வந்துருவான், அங்கிட்டு எங்காவது ஒரு தூண் இருக்கா, எங்கேயாவது சேர் இருக்கா, எங்கேயாவது மரத்தடி இருக்கா, அப்படியே போய் உட்கார வேண்டியது. அவனுக்கு தெரியும் அந்த இமாம் ஓதர ஸ்டைல், தொழுது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. இமாம் ஓதும் போது அந்த கடைசி ரக்காத்தை முடியும் போது கொஞ்சம் இமாம் அப்படி ஏத்தி இறக்குவாங்க, அதை கரெக்டா அப்சர்வ் பண்ணி குட்டு 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 குட்டுன்னு வருவான். நின்னுகிட்டு இருக்கவங்க சத்தம் வரும், எப்படி வரான்னு பார்த்தா அல்லாஹு அக்பர் அப்படின்னு அங்க இமாம் ருக்குக்கு போறாருன்னு அர்த்தம். ஏன் அவ்வளவு நேரம் அவருக்கு கியாம்ல நின்னுட்டா கால் வலிக்குமா? யாரை ஏமாத்துற நீ? யாரை? அதாவது சகோதரர்களே, ஒருவர் ருக்குவை அடைந்து விட்டார், ரகத்தையும் தொழுகையும் அடைந்து விட்டார் என்பது யாருக்கு? வரீங்க, தாமதம் ஆயிடுச்சு, யதார்த்தமா லேட் ஆயிடுச்சு, நீங்க போகும்போது ருக்குல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நீ வந்து திரும்ப வந்த ரக்கத்தை திருப்பி தொழ வேண்டியதில்லை, உனக்கு ஜமாத்து கிடைச்சிருச்சுங்கிற சட்டத்தை எப்படி யூஸ் பண்றான் பாருங்க. முன்னாடியே வந்தாலும் சீக்கிரம் போய் நின்னா கால் கடுக்கும். இன்னும் சில பேரை பாருங்க, தொழுகையில் நிற்கும் போது ஏறி ஏறி இறங்குவான். ஏன், கால் வலிக்குதான் அவருக்கு. இந்த பின்னங்கால் இருக்குல்ல, அடி அந்த பின்னங்காலே இப்படி தூக்கி 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 தூக்கி, என்னடா 1.5 மணி நேரம் தொழுது, இத்தனைக்கு 2.5 மணி நேரம் எங்கேயும் நடக்கிறது இல்லை. அதிகபட்சமாக கரெக்டா நம்ம வந்து டைமை செட் பண்ணி ஃபிட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கவனித்து பார்த்தாலும் 10 நிமிடம் பத்திலிருந்து ஒரு 15 நிமிடம் மட்டுமே நடைபெறுகின்ற இந்த 2 ரக்காத்து தொழுகைக்கு இவ்வளவு பெரிய இமாலய போராட்டங்களை நடத்தினால் இது எப்படி சகோதரா உன்னுடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தும்? இது மாற்றமா ஏமாற்றமா சொல்லுங்க? ஏமாற்றம். ஆனால் இதிலும் நீங்கள் அவதானித்திருந்தால் தெரியும், சில பழுத்த பழங்கள் வயதான பெரியவர்கள் அப்படியே நங்கூரம் அடித்ததை போல் நிற்பார்கள். ஏன்? அந்த தொழுகையின் சுவையை அவர்கள் உணர்ந்தவர்கள். தொழுகைக்கென்று அல்லாஹ் வைத்திருக்கிறானே ஒரு சுவை. அகிலத்தின் அருட்படை சொன்னார்களே, ஜுஹிலத்லி குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, பிலாலே தொழுகையில் தான் அல்லாஹ் எனக்கு கண்களுக்கு குளிர்ச்சியை வைத்திருக்கிறான். அருகினி பிஸ்ஸலா, தொழுகையின் நேரத்தில் எனக்கு அழைப்பு கொடுத்தனே ஆனந்தப்படுத்து என்று சொல்லலாம் சொன்னார்களே, அதுபோன்று அந்த தொழுகையில் இருக்கிற ஆனந்தத்தையும் அந்த சுவையையும் அந்த இன்பத்தையும் அந்த தொழுகையில் அல்லாஹ் வைத்திருக்கிற ருசியையும் உணர்ந்த 60 வயதை தாண்டிய 70 வயதை தாண்டிய 50 வயதை தாண்டிய எத்தனையோ பெரியவர்கள் கப்பல் நங்கூரம் அடித்ததை போல், கடலின் ஆழத்திலே நங்கூரம் போல் அப்படியே நின்று கொண்டிருக்க இளந்தாடி பிள்ளைகள் 20ஐயும் 25ஐயும் தொட்டவர்களால் ஒரு 5 நிமிடம் நிற்க முடியவில்லை. இப்படி இருந்தால் இது எப்படி சகோதரர்களை மாற்றமாக இருக்கும்? ஏமாற்றமாகத்தான் இருக்கும். இதே போன்று பெண்கள், நான் உங்களுக்கு நடுவிலே குறிப்பிட்டதை போல், எப்ப பார்த்தாலும் சஹருக்கு என்ன வேணும், இஃப்தாருக்கு என்ன வேணும், ஏமா வேற கேள்வியே இல்லையா? குரானை ஓதினீர்களா? ஒரு ஜுசுவை முடித்தீர்களா? இஸ்திக்ஃபார் செய்தீர்களா என்று எந்த மனைவி இங்கே கேட்கிறாள்? அப்படி கேட்கிற ஒரு மனைவி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருந்தால் நீங்கள் தான் உண்மையாலுமே பாக்கியசாலிகள் சகோதரர்களே. என்னங்க, இன்னைக்கு நான் 2 ஜுசு ஓதிட்டேன், நீங்க 3 ஜுசு ஓதிட்டீங்களா, 2 ஜுசு ஓதிட்டீங்களா? எங்காவது இது நடக்கிறதா சகோதரர்களே? எங்காவது இப்படி ஒரு சம்பவம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதா? அப்படி நடந்து கொண்டிருந்தால் தெல்ல தெளிவாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ரமதான் ஒரு மாற்றத்திற்குரிய ரமதான். இதே போன்ற நறுமை சகோதரர்களே, ஒரு முக்கியமானதொரு மாற்றத்தை இந்த ரமதான் நமக்கு ஏற்படுத்துகிறது. உலகத்தில் இன்றைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலும் இலங்கையிலும் நாம் இன பிரச்சனைகளுக்கு ஆளாகி இந்த காவிகளாலும் பாவிகளாலும் பல்வேறு விதமான தொல்லைகளுக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இத்தனை தொல்லைகளுக்கு மத்தியிலும் மதரசாக்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் மசிதிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அனாதை இல்லங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. யார் நமக்கு உதவிகளை தந்து கொண்டிருக்கிறார்? அரசாங்கம் தருமா? அரசாங்க மானியத்தை தருமா? அட, இருக்கிற உதவியை நீ தடுக்காமல் இருந்தால் போதும் என்கிற ஒரு நினைப்பிலே நாம் இருந்தும் பள்ளிவாசல் நடந்து கொண்டிருக்கிறது, அநாதை இல்லங்கள் சென்று கொண்டிருக்கிறது என்றால் யாரால், எதனால்? அல்லாஹ்வின் அருளுக்கு பிறகு இந்த ரமதானுடைய மாதத்தில் உங்களை போன்ற நல்லுள்ளங்கள் கொடுக்கிற உதவியை கொண்டுதான். இவ்வளவு பெரிய மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துறான். தனை நெருக்கடிகளுக்கு மத்தியில், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தாவா நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அன்றாடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல்கள் நடைபெறுகிறது, மதரசாக்கள் நடைபெறுகிறது, அனாதை இல்லங்கள் நடைபெறுகிறது. நாம் என்ன நிரந்தர வருமானத்தை வைத்திருக்கிறோமா? அரசாங்கத்தினுடைய அனுமானங்களை பெற்று வைத்திருக்கிறோமா? எதிர்ப்புகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியிலும் இவ்வளவு சிறப்புகள் போய்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அல்லாவின் அருளுக்கு பிறகு இருக்கிற ஒரே காரணம் இந்த ரமதானில் தனவந்தர்களும் செல்வந்தர்களும் நல்லுள்ளங்களும் கொடுக்கிற நல்ல தர்மங்கள் என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள். இது ஒரு மாற்றத்தை நம்மிடத்திலே கொண்டு வர வேண்டும். உங்களுடைய ரமதான் பட்ஜெட்டில் தர்மத்திற்கென்று தனி கணக்கை நீங்கள் உருவாக்க வேண்டும். உங்களுடைய ரமதான் பட்ஜெட்டில் உங்களுக்கும் உங்களுடைய மனைவி மக்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் ஆடை எடுப்பதற்கும் மணிகளை எடுப்பதற்கும் எப்படி ஒரு பொருளை ஒரு தொகையை நிர்ணயம் செய்கிறீர்களோ அதே போன்று நல்ல காரியங்களுக்கு, தாவாவுடைய காரியங்களுக்கு, மனிதநேய காரியங்களுக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து ஒரு தொகையை நீங்கள் நிர்ணயம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அது மாற்றும். இப்படி சகோதரர்களே, உல ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக, ஒழுக்கவியல் ரீதியாக, பண்பியல் ரீதியாக, மனோ ரீதியாக, மனைவி மக்கள் என்கிற குடும்ப வாழ்க்கை ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக எத்தனையோ மாற்றங்களை இந்த ரமதான் நம்மிடத்திலே ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய சிறப்பு ஒன்றை சொல்லும் போது சொன்னார்கள், இந்த ஹதீஸை பல முறை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், ஆனால் அதன் உள்ளே உட்பொதிந்திருக்கிற ஒரு அர்த்தத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நோன்பாளியின் வாயிலிருந்து வருகிற வரக்கூடிய துர்வாடை அல்லாவிடத்தில் கஸ்தூரியை விட சிறப்பானது என்று சொன்னார்களே. இதில் இருக்கிற மறைமுகமான வார்த்தையை அர்த்தத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு நோன்பாளியின் வாயிலிருந்து வாடை வரும், அந்த வாடை இன்னொருவனுக்கு எப்படி தெரியும்? எப்படிங்க தெரியும்? அவங்கிட்ட பேசினாதான் தெரியும். உங்களுக்கு விளங்குதா? நான் நோன்பாளியாக இருக்கிறேன், நான் யாருக்கிட்டையும் பேசல, என்னுடைய வாயில் இருக்கிற வாடை யாருக்காவது தெரியுமா? நிச்சயம் தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹ் ஏன் நமக்கு சொல்கிறார்கள், நோன்பாளியாக ஒருவன் இருந்தால் அவன் காலையிலிருந்து மாலை வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் இருப்பதனால் அவனுக்குள் அங்கே ஒரு திரவம் உருவாகி அந்த திரவம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்தினால் அவனுடைய வாயில் ஒரு துர்வாடை வருகிறதே, அந்த துர்வாடை வருகிறதே என்பதனால் ஒருவனை நீ ஒதுக்கி வைத்து விடாதே. அந்த துர்வாடையை கூட நீ அனுபவித்துக் கொண்டு அந்த துர்வாடையை கூட நீ ஏற்றுக்கொண்டு உன் சகோதரத்துவத்தை மலர வைக்க வேண்டும், மலர வைக்க வேண்டும், மிளிர வைக்க வேண்டும், வளர வைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே. சிந்தித்து பாருங்கள், சகோதரத்துவத்திற்கு இது எவ்வளவு பெரிய உதாரணம் என்று. எதே அவன் வாயிலிருந்து வாடை வரும், ஆனாலும் அதை நீ பொருட்படுத்தக்கூடாது, அவனுடைய சகோதரத்துவத்தை நீ துண்டிக்க கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவனிடம் இருந்து வரக்கூடிய தொல்லையை, அது எப்படிப்பட்ட தொல்லையாக இருந்தாலும் அதை நீ அனுசரணை செய்து கொண்டு வாழ பழக வேண்டும், அதை அனுசரித்து நீ வாழ படிக்க வேண்டும் என்கிற அற்புதமான ஒரு மாற்றத்தை இந்த ரமதான் நமக்கு உருவாக்குகிறது. இப்படி ரமதான் ஏற்படுத்தக்கூடிய தத்துவங்களையும் ரமதான் நமக்கு சொல்லி வரக்கூடிய இந்த சத்தியங்களையும் சிந்தித்து பார்த்தால் சகோதரர்களே, புரட்டுகிற பக்கங்கள் எல்லாம் புனிதங்களாகத்தானது இருக்கிறது. அந்த புனிதங்கள் வெறுமனே நம்முடைய வார்த்தையில் இருப்பதனாலோ, வாயிலே இருப்பதனாலோ, வாக்கியத்திலே இருப்பதனாலோ எந்த பயன்பாடும் இல்லை. அது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாட்டிலே இருக்க வேண்டும், நம்முடைய அது நுழைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்றத்தை இந்த ரமதான் ஏற்படுத்த வேண்டும் என்கிற நீயத்தை வையுங்கள். உங்களால் உங்களுக்கோ, உங்கள் மனைவி மக்களுக்கோ, ஏனைய சகோதரர்களுக்கோ, சொந்தங்களுக்கோ, பந்தங்களுக்கோ எந்த தொல்லைகளும் இல்லாமல் உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளிலும் எந்த குறைவில்லாமலும் இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக எந்த தியாகத்தையும் எந்த அர்ப்பணிப்பையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று எனக்கு என்னையே உணர்த்த வைக்கிற ஒரு அற்புதமான ஒரு அணிகலன் தான், அற்புதமான ஒரு ஆயுதம் தான் இந்த நோன்பு என்பது. அப்படிப்பட்ட நோன்பின் பலனை நாம் அனைவரும் அனுபவிக்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு நபிமொழியை உங்களுக்கும் எனக்கும் நான் நினைவு கூறி முடிக்க கடமைப்படுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருப்பாஇமின் சுயாமிஹி இல்லல் ஜூஉ வல் அதஷ் வ ருப்பாகாஇமின் லைஸ லஹு ஹத்துன் மின் கியாமிஹி இல்லஸ் ஸஹரு வன் நஸப். எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் நோன்பின் பலனாக வெறுமனே பசியையும் தாகத்தையும் மட்டும்தான் அடைகிறார்கள். எத்தனையோ இரவு நேரத்தின் தொழுகையாளிகள் அந்த இரவு தொழுகையின் பலனாக பயனாக வெறுமனே களைப்பையும் தூக்கமின்மையும் மட்டும்தான் அடைகிறார்கள். காரணம், அவர்கள் முஜர்ரதல் இபாதா, உணர்வற்ற முறையில் ஈரசாரம் காரம் இல்லாமல் நோக்கங்கள் நிறைவேறாமல் வெறுமனே ஜடங்களை போல் திடங்களை போல் அவர்கள் விழுந்து நிமிர்ந்து எழுகிறார்கள். அதற்கு அல்லாஹ்விடத்திலே எந்த கூலியும் இருக்க போவதில்லை. ஆனால் நாம் எல்லாம் உணர்வு பூர்வமாக ஈரப்பதத்தோடு இந்த ரமதானை கழிக்க வேண்டும் என்று விரும்பினால் நாம் இந்த நோக்கத்தையும் லட்சியத்தையும் அந்த இலக்கையும் உணர்ந்து புரிந்து அறிந்து தெளிந்து தெரிந்து இந்த நோன்பை நாம் கழிக்க வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான உணர்வுகளை வல்லரஹமான் நம் அனைவருக்கும் தர வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ நாம் செய்த சிறு குறு பெரு பிழைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து இந்த ரமதான் இனிய ரமதானாக இருக்க வேண்டும். இந்த நோன்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நோன்பாக இருக்க வேண்டும். இந்த நோன்பு வருவதற்கு முன்பு என்னிடத்தில், என்னுடைய பழக்கத்தில், என்னுடைய வழக்கத்தில், என்னுடைய பண்பாட்டில், என்னுடைய குணநலன்கள் என்ன குறைகள் எல்லாம், என்ன குறைபாடுகள் எல்லாம், என்ன குளறுபடிகள் எல்லாம் இருந்ததோ அவைகள் எல்லாமே தகர்க்கப்பட்டு நீக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு முழுக்க முழுக்க பண்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும். யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழுகிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அளவு என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிர அவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.